இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 91:15.
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
அவனை தப்புவித்து
அவனை கனப்படுத்துவேன்.
இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேத வசனத்தில் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படிங்கிறார் இல்லையா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவன் ஜெபிப்பான், அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேங்கிறார். இது ஆண்டவருடைய விருப்பம், புரியுதுங்களா? ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் கூட அதுதான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன். இன்றைக்கு காலையில் ஆராதனையில் கூட ஒரு காரியத்தை சொன்னேன். கர்த்தர் விரும்புகிறதெல்லாம் நடக்கணும்னு கிடையாது. அது நிறைய பேர் நினைச்சது தப்பா நினைப்பாங்க, கர்த்தர் என்ன நினைச்சாலும் நடந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் விரும்புகிறதெல்லாம் நடக்கும் என்பது அர்த்தம் கிடையாது. ஏன்னா அதுக்கு காலையில் சொன்ன, காலையில் வராதவங்களுக்காக சொல்றேன், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று 1 Timothy 2:4 பார்க்கிறோம். ஆனால் அதனால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது இல்லையா. எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் நடக்க போறது கிடையாது. அப்போ கர்த்தர் விரும்புகிறது எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து பிளைண்டா சொல்ல முடியாது. அவர் விரும்புகிறதை எந்த அளவுக்கு நடக்க செய்கிறதுல மனுஷனுடைய பங்கு இருக்கிறது. நம்ம அதுக்கு கோஆபரேட் பண்ணணும். அவருடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமோ அந்த லெவலுக்கு அவருடைய விருப்பங்கள் நிறைவேறும். அது அவங்களுடைய பர்சனல் லைஃபை வச்சு மொத்தத்தில் அவருடைய ஓவரால் அவருடைய விருப்பங்கள் வந்து என்ன செய்யும், நிறைவேறும். இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் இதில் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அடைவேணும் அடையின்னு கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி எல்லாரும் முழு கவனத்தையும் முழு பலத்தையும் அதற்கென்று ஜபத்திலையும் வேதத்தை வாசிக்கிறது உபவாசிக்கிறீங்களோ ஆத்தும் ஆதாயம் பண்ணுகிறது அப்படி இறங்கினாங்கன்னா கர்த்தருடைய விருப்பம் நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா நடக்கும், பெரிய லெவலில் அது நடக்கும். ஆனால் அந்த பாரம் இல்லாத பட்சத்தில் அது அந்த லெவலுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்புக்கு ஏற்ற விதத்தில் தான் அது நடக்கும். அப்ப இந்த இடத்துலையும் கூட பார்க்கும் பொழுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படின்றது அவருடைய விருப்பம். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிர்பார்க்கிற பதில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறபடி கிடைப்பது இல்லை இல்லையா. அதையும் நம்ம யோசிக்கணும். எதிர்பார்க்கிற பதில் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பது இல்லை. இப்படி இருக்கும்பொழுது இந்த காரியத்திற்கு என்ன காரணம் அது நமக்கு தெரியணும். ஏன் நமக்கு அப்படி எதிர்பார்க்கிற பதில் எதிர்பார்க்கிற நேரத்தில் நமக்கு கிடைக்கிறதில்லை, என்ன ரீசன் அது நமக்கு தெரியணும். இதுல நமக்கு வேதத்தின் காலத்தை குறித்து நமக்கு தெரியணும். ஏன் இது நடக்கிறது என்கிறதான நம்முடைய சைடை பத்தி நமக்கு புரியணும். சில நாட்களுக்கு முன்பாக நான் மார்னிங் சர்வீஸ்ல சைட்டை டச் பண்ண அந்த விஷயத்தை அதை நான் சொல்றேன். நம்முடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதை இன்றைய நிலைமையில யாராலும் அதை தடுக்க முடியாது. இதுதான் உண்மை. பழைய ஏற்பாட்டு காலத்தின் காரியங்கள் வேறு, புதிய ஏற்பாட்டு காலத்தின் காரியங்கள் வேறு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில விஷயங்கள் சாத்தியமானது, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சாத்தியமாகாது. சில விஷயங்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு என்ன பின்னாலும் உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக அதை உங்களுக்கு நான் டச் பண்றேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 10:12-13 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக திருமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன்.
இங்கே பார்க்கும் பொழுது படிப்பா, அடுத்த வசனம் படிப்பா.
பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன்.
இங்கே பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோனிய தேசத்தின் சிறையிருப்பில் இருந்துட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒரு நாள் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறான். இது அந்த 10 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும், அங்கெல்லாம் எழுதியிருக்க விவரமா இருக்குது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறான். அந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு காரியம் புலப்படுகிறது. இந்த சிறையிருப்பின் காலம் 70 ஆண்டுகள், அதன் பிறகு அது முடிவடைகின்றத வெளிப்பாடத்தில் இருக்கிறது. இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக அவன் அந்த வேத வசனத்தின் மறைபொருளை முழுவதும் புரிந்து கொள்வதற்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஃபாஸ்டிங் இருக்கிறான், உபவாசத்தோடு உட்காருகிறான். முதல் நாள் ஜெபிக்கிறான், ரெண்டு நாள் ஜெபிக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணல. இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரு நாள் உபவாச ஜபம், ரெண்டு நாள் உபவாச ஜபம், ஒரு வேளை சாப்பாடு உபவாச ஜபம் முதல்ல பிளான் பண்ணிடுறோம். ஆனா தானியல் அப்படின்னு பிளான் பண்ணல, உட்கார்ந்துட்டான். பதில் வர்றதுக்கு முன்னாடி எழுதிருக்கிறதுல உட்கார்ந்துட்டான். அதான் தானியருடைய ஸ்பெஷாலிட்டி. நம்மளாம் இன்னைக்கு காலையில சாப்பாடு விட்டுறோம் ஒரு ஃபாஸ்டிங், இல்ல மதியான சாப்பாடு வரும் ஒரு ஃபாஸ்டிங். முதல்ல பிளான், முதல்ல ஃபாஸ்டிங் டைம் முதல்ல பிளான் பண்ணி ஏறது. பதில் வருதா பதில் வரலங்கிறத அது அதை பத்தி கவலை கிடையாது. வந்தாலும் சரி வரல என்ன சரி மதியம் சாப்பிட்டுருவேன், அதான் நம்மளுடைய ஃபாஸ்டிங் இல்லையா. பதில் வர்றதை பத்தி கவலையே கிடையாது, நம்ம சாப்பிடறதை பத்தி தான் நமக்கு கவலை. ஆனா தானியல் வந்து சாப்பிடறத பத்தி கவலைப்படல, பதில் வர்றதை பத்தி தான் கவலைப்பட்டான் இல்லையா. நான் வந்து நாளைக்கு சாப்பிட்டு நாளைக்குள்ள கத்தர் வெளிப்படுத்தணும், இல்ல நாளைக்கு நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு கிடையாது. என்னைக்கு பதில் வருதோ அது வரைக்கும் ஃபாஸ்டிங் நிறுத்தத்தில் உட்கார்ந்துட்டான். அது எத்தனை நாள் போகணும் அவனுக்கே தெரியாது. உட்கார்ந்தா ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் ஆச்சு, 10 ஆச்சு, 15 ஆச்சு, 20 ஆச்சு, பதில் வரல. போயிட்டே இருக்கிறான். 21 நாள் தேவதூதன் வந்து அவனை சந்திக்கிறான். 21 நாள் சந்திச்ச உடனே அவனுக்கு பிரியமான புருஷனாகி தானியேலே அப்படின்னு அவனை பார்த்து பேசி விஷயத்தை சொல்றான். நான் நீ ஜெபிக்க உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கின அந்த நிமிஷமே பரலோகத்திலிருந்து உனக்கு பதில் அனுப்பப்பட்டாகிவிட்டது. ஆனால் அந்த பதில் உன்னிடத்துல வரக்கூடாதபடிக்கு பெர்சியா தேசத்தின் அதிபதியாக இருக்கிறவன் 21 நாள் வரைக்கும் என்னை தடை செய்தான். அந்த 21 நாளும் அவனிடத்தில் நான் போராடி இருந்தேன். அப்பொழுது எனக்கு உதவியாக பிரதான தூதன் வந்து எனக்கு உதவி செய்து என்னை வழிவிட்டு அனுப்பினதுனால நான் 21 கழிச்சு நான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்பொழுது பெர்சிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பெர்சிய சாம்ராஜ்யம் பாபிலோன்ல நடந்துட்டு இருக்குது. பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிஞ்சு மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதற்குள் இருக்கிற அந்த ராஜாக்களை தன் செயல் இஷ்டத்தின்படி செயல்பட வைக்கிறதற்கென்று ஒரு ஆவி அந்த தேசத்தின் மேல் தலைமையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கிறான், பிசாசு. இந்தியாவின் அதிபதி ஒருத்தர் இருக்கிறான். அவன் இந்திய தேசத்துல குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு, இந்திய தேசத்துல கலவரங்களை ஏற்படுத்துறதுக்கு, இந்திய தேசத்துல தற்கொலை ஏற்படுத்துறதுக்கு, இந்திய தேசத்துல தீவிரவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு, இந்திய தேசத்துல பாவங்களை பெருக பண்ணுகிறதற்கு, இந்திய தேசத்துல குடிக்க வைக்கிறதற்கு, இப்படி இந்திய தேசத்துக்குள்ள எல்லா தவறான காரியங்களை கொண்டு வருவதற்குன்னு அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு அதிபதி இருக்கிறான், பிசாசு. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்தின் மேலையும் இவன் அதிபதியாய் பிசாசு என்ன செய்யறான், சிஸ்டமேட்டிக்கா அவன் என்ன செய்யறான், செயல்பட்டு இருக்கிறான். அப்ப அந்த தேசத்திற்குள் காப்ரியல் தூதர் அந்த செய்தியை கொண்டு வருகிறதை அவன் தடுத்துனான். அந்த செய்தியை கொண்டு வராதபடிக்கு தடுகிறான். தடுத்த உடனே 21 காப்ரியல்னால் அதை தாண்டி வர முடியல. அப்பொழுது மிகாவேல் பிரதான தூதன் என்பது மிகாவேலை குறிக்கும். மிகாவேல் வந்து அவனுக்கு உதவியாய் வந்து அவனை வழிவிட்டு அனுப்பி அவனை தானியல் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறான். இப்ப 21 தாமதமாச்சு. இந்த தாமதத்திற்கு காரணம் அன்றைக்கு அந்த பெர்சிய தேசத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்தின் மேல் ஆளுகை செய்ததான சாத்தான், பிசாசானவன் தடுத்தான். ஆனால் இன்றைக்கு இது சாத்தியமானு கேட்டீங்கன்னா இது சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு இப்படி எல்லாம் நம்முடைய ஜபத்தை எந்த பிசாசும் தடுக்க முடியாது. இந்திய தேசத்தின் மேல் ஒரு அதிபதி ஒருத்தர் இருப்பான், பிசாசு வச்சிருக்கிறான். ஆனா அந்த அதிபதி வந்து நம்முடைய ஜபத்துக்கு பதில் எல்லாத்தையும் தடுக்க முடியாது, கண்டிப்பா தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாதுன்னா, அன்றைக்கு தானியேல் ஜபித்த பொழுது அவன் யெகோவா தேவனை பார்த்தவன் நேரடியாக ஜபிக்கிறான், அந்த ஜபத்திற்கு தூதர்கள் வாயிலாக பதில் வந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய ஜபங்களை நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம ஜபிக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்கிற ஜபத்தை எந்த விதமான அசுத்தாவிகளும் பிசாசுகளாலும் தடை செய்ய முடியாது. இதான் விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பார்க்கும் பொழுது சகல அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோவான் 14:30 சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையினர். அவனை பார்த்து பிசாச பார்த்து சொன்னார், உலகத்தின் அதிபதியினர், உலகத்துக்கு அதிபதினு அவனை அவரே அட்ரஸ் பண்றார். இவன் உலகத்துக்கு அதிபதினர். இதே இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த பிறகு, பிசாசும் தலையை நசுக்கின பிறகு, மத்தேயு 28:18 என்ன சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ யோவான் 14:30 அவர் சிலுவை மரணத்திற்கு போகிறதற்கு முன்னால் அவனை உலகத்தின் அதிபதினு சொன்ன அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன சொல்றாரு, அவன் இப்ப உலகத்தின் அதிபதி கிடையாது, இப்ப நான் தான் அதிபதிங்கிறார். நான் உலகத்துக்கு மட்டுமல்ல, வானத்துக்கு நான் அதிபதி, பூமிக்கு நான் அதிபதி, எல்லாத்துக்கு நான் அதிபதி. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல என்ன தெரிகிறது, வான மண்டலத்தில் உள்ள எந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நம்முடைய ஜபத்திற்கு பதிலை தடுக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது சாத்தியம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் அது சாத்தியம். அவர் சிலுவை மரணத்திற்கு பிறகு எந்த விதமான வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்முடைய ஜபத்திற்கு ஒரு நிமிஷம் கூட பதிலை தடுக்க முடியாது, தாமதம் பண்ண முடியாது. இது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சுலாக்கியம். ஆனா இது இப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு ஜபத்திற்கு தாமதம் வருகிறது? அப்படி நமக்கு பதில் வரும்போது தாமதமாகும் பொழுது சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போறோம் இல்லையா? சோர்ந்து போறோம், ஏன் கர்த்தர் எனக்கு செய்யல அப்படி நம்ம சோர்ந்து போறோம். சிலர் தங்களையும் நொந்து கொள்வாங்க, நான் ஏன், என்ன, நான் சரியில்லை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், கர்த்தருக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன், நான் சரியில்லாம இருக்கிறேன், நான் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற அளவுக்கு நான் தகுதி இல்லாம இருக்கிறேன், நான் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறேன், தகுதி இல்லாம இருக்கிறேன் என்று தங்களை தாங்களே குற்ற மனசாட்சியில் இருந்து கொள்ளுகிறவர்கள் சிலர். சிலர் தங்களை நீதிமான நினைச்சிருவாங்க, அதே நேரத்தில் கர்த்தரை குற்றப்படுத்திட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் கர்த்தர் பதில் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, ஏன் எனக்கு மட்டும் கர்த்தர் இப்படி பதில் தாமதம் பண்றார் அப்படின்னு கர்த்தரை முறுமுறுக்கிறவர்கள் சிலர் இருக்கிறாங்க. ஆனா இதுல உண்மை என்னன்றது நமக்கு தெரியணும். ஒரு காரியத்தை நமக்கு காலதாமதமாகுது என்றால் அதுக்கு பல ரீசன் இருக்குது, புரியுதுல, பல ரீசன் இருக்குது. நம்ம ரீசனை புரியாம நம்ம பாட்டுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடக்கூடாது, ரீசனை தெரியாம நம்மளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, நம்மளே குற்றவாளி ஆக்கிட்ட கூடாது, அல்லது கத்தரை குற்றப்படுத்திட்டு உட்கார்ந்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன, நம்ம லைஃப்ல சில நேரத்தில் ஜபத்துக்கு பதில் வராமல் போகிறதற்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன, வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 3:1 வாசிக்கலாம்.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு,
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு,
வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும்,
வானத்தின் கீழ் இருக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும்
ஒவ்வொரு சமயம் உண்டு,
ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று வேதம் சொல்லுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம், டைம் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் காரியம் பார்த்தீங்கன்னா காலம், காலத்தை சார்ந்த காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காலத்தை வச்சிருக்கிறார், வானத்தின் கீழிருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு சமயத்தை வச்சிருக்கிறார். இந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் 11 இதை விவரமா பேசுது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு இல்லையா, இப்படி லைனா சொல்லிட்டே போகுது. 11 பாத்தீங்கன்னா அதுக்கு ஹைலைட்டா சொல்லப்படுது. 11 வாசிக்கலாம்.
அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே,
அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே
நேர்த்தியாக செய்திருக்கிறார்,
நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் காலத்தை கவனித்து நிதானித்து செயல்படுகிறவர். நமக்கு காலத்தை குறித்து நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போது நம்ம இன்னைக்கு சொல்ல தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவரோ எல்லாத்தையும் காலத்தை கணக்கிட்டு வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல என்னென்ன நடக்கணும், எந்தெந்த நேரத்தில் எது நடக்கணும், எப்படி நடக்கணும் என்கிறது எல்லாமே தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் இல்லாமல் போகும் பொழுது அந்த காலத்தை பிசாசு யூஸ் பண்ணுவான், அவன் இஷ்டப்படி டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவான். ஆனால் ஒரு நபர் கர்த்தருக்குள் வந்த பிறகு, கர்த்தருக்குள் வாழும் பொழுது, கர்த்தர் தான் குறித்த காலத்தில் தன்னுடைய திட்டங்களை, தன்னுடைய காரியங்களை அதன் அதன் காலத்தில் சகலத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், ஒவ்வொன்றையும் செய்வார். இப்படி இருக்கும்பொழுது ஒரு தேவ பிள்ளை இதை நம்ம உணரணும். நம்முடைய ஆண்டவர் காலத்தை கரெக்டா நிதானித்து செய்கிறவர், முன்னாலேயும் செய்ய மாட்டார், பின்னாலேயும் செய்ய மாட்டார், அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். இப்ப சில நேரத்தில் நாம் என்ன செய்யறோம், அவசரப்படுறோம் சில விஷயங்கள், அதன் அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். ஆனா சில காரியங்கள் நமக்கு புரியாமல் சில நேரத்தில் நம்ம அவசரப்படுவோம், அது ஒருவேளை இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வரக்கூடியதா இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், நம்ம வந்து அவசரப்படுவோம். இந்த இன்னைக்கே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும் அவசரப்பட்டு நமக்கு இன்னைக்கு நடக்கலன்னு வரும் பொழுது நம்ம மனசு சோர்ந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவோமானால், அல்லது கர்த்தரை முறுமுறுத்து அவருடைய சமூகத்திற்கு நம்ம தூரம் ஆவோமானால், அந்த 10 நாள்ல நடக்க வேண்டிய காரியங்கள் தடையாகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த காலத்தை நாம் அடைகிற வரைக்கும் கர்த்தரோடு இருக்கிற ஃபெலோஷிப்ல கரெக்டா இருக்கணும். அப்போ அந்த காலத்தில் கர்த்தர் செய்வார். சில விஷயங்கள் நமக்கு தாமதமாகலாம், ஒரு காரியம் நமக்கு தாமதமாக, கர்த்தரால் நமக்கு தாமதமாக, அவர் டைம் பிக்ஸ் பண்ண டைம் வந்து ஒருவேளை நம்ம நினைச்ச ஸ்பீட் இல்லாம கொஞ்சம் பின்னாடி இருக்குதுன்னா, அதை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? சீக்கிரம் நம்ம நடக்கணும்னு நினைக்கிறோம், சிலது சீக்கிரம் நடக்கும்போது அது அறகுறையா இருக்கும். சரியான நேரத்தில் கர்த்தர் செய்கிறவர். ஆனா சிலது நமக்கு காலதாமதமா தெரியும், ஆனா கர்த்தருக்கு அது சரியான நேரமா இருக்கும், புரியுதுங்களா? நமக்கு ஒருவேளை டிலே மாதிரி தெரியும், நம்ம அவசரத்துக்கு இன்னைக்கே நடக்கும்னு நினைப்போம், கர்த்தர் அதை ஒருவேளை ஒரு மாசம் கழிச்சு செய்யணும்னு நினைப்போம், நமக்கு அது டிலே மாதிரி தெரியும். ஆனா கர்த்தர் அதை வந்து டிலே பண்றது கிடையாது, அது அவருடைய டைம் படி அது கரெக்ட் டைம்ல அவர் செய்வார். அந்த நமக்கு கொஞ்சம் டிலே மாதிரி தெரியும் விஷயமா இருக்கிற விஷயத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்கும், புரியுதா? அது கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இருக்கும், ஏன்னா கர்த்தர் அதுல ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த டைம்ல கொஞ்சம் டைம் டிலே பண்ற மாதிரி அவர் காமிக்கிறார், அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலா ஒரு வச்சிருக்கிறார், ஸ்பெஷலா நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு பைபிள் இருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:6 வாசிங்க.
யூதய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும்
குற்றமற்றவர்களாய் நடந்து
தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய்
இருந்தார்கள்.
அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது
போதும். இங்கே பார்க்கும் பொழுது சகரியா எலிசபெத்து என்று சொல்லுகிறதான ஒரு அருமையான குடும்பத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் வேதத்தில் இருக்கிற சிறந்த பரிசுத்தவான்களில் அவங்கள ஒருத்தர். சில இடத்துல பாத்தீங்கன்னா கணவன் நல்ல பரிசுத்தமானா இருப்பா, மனைவி அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. நோவா நல்ல தேவ மனுஷன், அவனுடைய மனைவியை பத்தி அந்த மாதிரிலாம் ஒண்ணு சாட்சி இல்லை. லோத்து நீதிமான், அவனுடைய மனைவி அப்படி கிடையாது. யோபு சிறந்த பரிசுத்தவான், ஆனா அவனுடைய மனைவி அப்படி கிடையாது, யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆனால் இங்க பாத்தீங்களானால் ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கிறாங்க. இவங்க இரண்டு பேருமே கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. அப்ப இவங்களோட லைஃப் வந்து பிளேம்லெஸ்ஸா இருந்துச்சு, எந்த குற்றத்தையும் இவர்கள் மேல் சுமத்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக இன்னொரு ஸ்பெஷல் காரியம் கிட்ட இருக்குன்னா, இவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. வேற பகதியா ஒரு ஆசாரியனாகவும் இருக்கிறான். அப்போ சுத்தமான வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம். ரெண்டாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இவ்வளவு இருந்தும் அவர்களுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் திருமணமானதிலிருந்து பல ஆண்டுகள் இதுக்காக அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க, பிள்ளையே இல்லை, பிள்ளையே பிறக்கிற வயசாயிடுச்சு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் முதிர் வயதாயிட்டாங்க, வயசாயிடுச்சு, பிள்ளையே பிறக்கல. இது உண்மையிலேயே சொல்றேன், இவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு பிள்ளை இல்லை? எவ்வளவுனோ எப்படியா வாழ்கிறவனுக்கெல்லாம் பிள்ளை பிறகுது இல்லையா? ஆனா நான் இவ்வளவு தூரம் கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்துட்டு எனக்கு ஏன் பிள்ளை இல்லை? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லி இருக்கிறது சங்கீதத்தில், ஏன் இது நடக்கல? உங்களுக்குள்ளும் உங்கள் சகல மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகியும் பெண்ணிலாகியும் மலர் இருப்பது இல்லைன்னு வேதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, ஏன் இது நடக்கல? உன் பிள்ளைகள் பந்தய சுற்றில் உலகம் வர கந்துகளை போல் இருப்பார்கள் சொல்லி இருக்கிறது, ஏன் நடக்கல? இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியா இருந்திருக்கும். கர்த்தர் பதில் சொல்லவே இல்லை. காலம் போயிட்டே இருக்குது, காலம் கடந்துட்டே போகுது, ரொம்ப டிலே ஆயிடுச்சு, பிள்ளை பிறக்கும் நம்பிக்கை போயிடுச்சு, அந்த அளவுக்கு காலம் கடந்து போச்சு. இது ஒரு பெரிய டிலே. அப்ப இந்த டிலே ஆகிறதுக்கு யார் காரணம்? சகரியா எலிசபெத்து கிடையாது, இவங்க ரெண்டு பேருக்கு காரணம் கிடையாது. இவங்க அபாத்திரமானவர்கள் கிடையாது, இவங்க நல்லவங்க தான், அபாத்திரமானவர்கள். அப்ப ஏன் இவங்களுக்கு கால தாமதம்? இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இவர்களுக்கு கர்த்தர் ஒரு யோவான் ஸ்நானகனை கொடுக்க நினைக்கிறார். 18-19-20 வசனங்களை வாசிப்போம், அப்ப நல்லா தெரியும் பாருங்க.
அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை,
இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை
நீ விசுவாசியாதபடியினால்,
நீ விசுவாசியாதபடியினால்
இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும்,
இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும்
நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான்.
நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். பாருங்க, இப்படி சகரியா தேவ சமூகத்திலே அவன் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறான். இது நீ 13-ஆம் வசனம் 10-ஆம் வசனத்தை படிச்சேன்னு உங்களுக்கு தெரியும். 10-ஆம் வசனத்துல பார்க்கும்பொழுது ஜனங்கள் வெளியில ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சகரியா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறான், இவன் கர்த்தருக்கு தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறான். இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கேப்ரியேல் தூதன் வந்து இறங்கி நின்று சொல்லுகிறான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனையோ வருஷமா செஞ்ச ஜபம் கேட்கப்பட்டாச்சு, இது தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற, ஆனால் உனக்கு உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. கிளியரா நடக்க போகிறதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு போயிட்டான் கேப்ரியேல். சொல்றான், சொன்ன உடனே இந்த காரியத்தை சகரியாவினால் விசுவாசிக்க முடியல. ஏன்னா இப்ப அவன் கிழவன் ஆயிட்டான், அவனுடைய மனைவியும் வயசானவர் ஆயிட்டா, அதனால அவனே சொல்றான், நான் கிழவனா இருக்கிறேன், மனைவி வயது சென்றவளா இருக்கிறா, இனி எங்களுக்கு எங்க பிள்ளை பிறக்க போகுது, இது எப்படி நடக்குங்கிறான். அப்பதான் காபிரியல் சொல்றார், தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசியாமல் போனபடியால் இவைகள் சம்பவிக்க நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஓமையா இருப்பாயின. அப்போ இவனுக்கு இந்த குழந்தை பிறக்கிறதற்கு தகுந்த ஒரு காலத்தை தேவன் நியமித்து வைத்திருந்தார். இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும்ன்றது தேவ திட்டம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த மட்டிலே பிள்ளை இல்லைன்றது ஒரு பெரிய சாபக்கேடாக நினைப்பாங்க மற்ற எல்லா ஜனங்களை விட. ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு அந்த டைரக்டா பிளஸிங் கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்குள்ள உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ள மானில் ஆகியும் பெண்ணில் ஆகியும் மலடு இருப்பது இல்லைன்ட்டாரு, கண்டிப்பா மலடு இருக்காதுன்ட்டாரு, உன் பிள்ளைகள் பந்திய சுற்றில் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் சொல்லிட்டாரு, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் சொல்லிட்டாரு, கண்டிப்பா பிறக்கும். ஒருவேளை ஒரு கணவன் பிள்ளை பிறக்கிறது மாதிரி மறித்து போனால் அவனுடைய சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் செய்து அவனுக்கு வாரிசு உண்டாக்கணும்ன்றார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவிடத்துல எத்தனையோ வாக்குவாதங்கள் வருது, ஒரு பெண் இருக்கிறா, ஒரு வருஷம் ஒருவன் திருமணம் பண்ணுகிறான், அவனுடைய புருஷன் செத்து போறான், உடனே அவனுடைய தம்பி கல்யாணம் பண்றான், 7 பேர் தம்பி இருந்தாங்க, 7 பேர் கல்யாணம் பண்றாங்க, இந்த கதையெல்லாம் கேட்கறாங்க, இந்த மாதிரி சம்பவம். அப்ப இது என்ன தெரியுதுன்னா, அந்த வம்சம் உருவாகிறதை குறித்து கர்த்தர் ரொம்ப கவனமா இருந்தாரு. ஒருவேளை சின்ன வயசு ஒருத்தர் இறந்து போனா கூட அந்த வம்சம் உருவாகணும்ன்றதுல கர்த்தர் அவரை கவனமா இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ்வளவு நல்ல ஒரு பரிசுத்தவான்களுக்கு பிள்ளை பிறக்காமல் போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு சாபத்தின் அடையாளம் எண்ணப்பட்டிருக்கும். அந்த நிந்தனை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரோ அவங்களுக்கு சொல்லல, ஆனால் அவங்களுக்கு ஒரு பிள்ளையை டைரக்டா அவங்களுக்கு கொடுக்கணும் என்பதில் கர்த்தர் தீர்மானம் பண்ணி வச்சிருந்தார். அதுக்கான ஒரு காலத்தையும் தேவனாகிய கர்த்தரே திட்டம் பண்ணி வச்சிருந்தார். அந்த திட்டமும் அந்த தீர்மானம் உங்களுக்கு தெரியாது, மறைச்சு வைக்கிறார். இவங்களுக்கு இளம் வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கலாம், ஒரு 35-40-45 வயசுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை கொடுக்கல, வயசாகிற வரைக்கும் கொடுக்கல. கர்த்தருடைய திட்டம் அவங்களுக்கு வயதான காலத்தில் ஒரு பிள்ளையை கொடுக்கணும். ஏன் வயதான காலத்தில் கொடுக்கணும், சீக்கிரம் கொடுத்திருக்கலாமே, ஏன் வயதான காலத்தில் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த யோவானுடைய பிறப்பு சாதாரணமான ஒரு பிறப்பு அல்ல. இவன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிற மிகப்பெரிய ஒரு ஊழிய அழைப்பு இவன் மேல இருக்குது. இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வந்து பறக்கணும், அதுவும் 6 மாசத்துக்கு முன்னால வந்து பறக்கணும். இது தேவ திட்டம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது சரித்திரத்தையே இரண்டாய் பிளந்து விட்ட ஒரு பிறப்பு. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக வரலாற்றையே பிரிக்கிற ஒரு பிறப்பு தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அந்த பிறப்பை முன்னாலையும் பின்னாலையும் தள்ள முடியாது. யோவானுடைய பிறப்பு அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட பிறப்பு. இந்த யோவானை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து பிறந்து அதுக்கு பிறகு ஒரு 20 வருஷம் கழிச்சு பறக்க வைக்க முடியாது, ஒரு 10 வருஷம் கழிச்சு பறக்க வைக்க முடியாது. இவன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால பறக்கணும், 6 மாசத்துக்கு முன்னால பறக்கணும், 6 மாசத்துக்கு முன்னால ஊழியத்தை ஆரம்பிக்கணும். 6 மாசத்துல அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இவனுடைய ஊழியம் முடியணும். இதெல்லாம் ப்ரீ பிளான்டு, பிளேன கத்த பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஆகையினாலே இந்த குடும்பத்திற்கு இந்த பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிள்ளை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படிப்பட்ட விசேஷ பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். யோவானை போல ஒரு விசேஷமான அழைப்பை பெற்றவன் யாருமே இல்லை. ஒரு யூனிக் கால் அவனுக்கு. இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணின ஒரு உன்னதமான அழைப்பு யோவானுக்கு இருந்துச்சு. எலியா ஊழியம் செய்தாங்க, தீர்க்கதரிசி தான். எலிசா தீர்க்கதரிசி தான், மோசை தீர்க்கதரிசி தான், சாமுவேல் தீர்க்கதரிசி தான். ஆனா இவங்க எல்லாரும் யோவான் ஸ்நானனுக்கு சமானமானவர்கள் கிடையாது. வானத்திலிருந்து அக்னி இறக்கி இருக்கலாம், செத்தவங்களை உயிரோடு எழுப்பி இருக்கலாம், செங்கடலை பிளந்திருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் யோவானுக்கு இவங்களெல்லாம் சமமானவங்க கிடையாது. இவன் ஒரு அற்புதத்தையும் செய்யல, ஆனால் ரட்சகருக்கு வழியை ஆயத்தப்படுத்தலாம். இது பெரிய விஷயம், புரியுதுல? இது ஒரு ஸ்பெஷல் கால். அப்போ அந்த பிள்ளை இப்பதான் பறக்கணும்ன்றது தேவ திட்டம். அப்ப கர்த்தர் என்ன செய்யற, அந்த திட்டத்தை தகுந்த காலத்தில் அந்த வீட்டிலே கர்த்தர் அந்த குடும்பத்துக்குள் நிறைவேற்றுகிறார். அப்ப சில நேரத்தில் உங்க வாழ்க்கையிலே சில காரியம் முன்ன பின்ன போகும். சில விஷயம் நீங்க நினைக்கிறபடி இருக்காது. நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, ஆனா நினைக்கிறபடி நடக்கிற மாதிரி தெரியாது, அறிகுறியே இருக்காது. இது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட போயிருக்கோம். இவங்க ரெண்டு பேருக்கு நம்பிக்கை கடந்து போச்சு, வயசாயிட்டாங்க. அப்போ இனி நடக்கும்ன்றது கூட நம்பிக்கை இல்லாத மாதிரி கூட சூழ்நிலைகள் போகலாம். இதை பார்த்து நீங்க சோர்ந்து போய் முறுமுறுத்து கர்த்தரை விட்டு விலகி போகிறதால உயிரதையும் வரக்கூடாது. என்னத்தை கர்த்தரை பின்பற்றி என்ன நடந்துச்சு, எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கலையே, இந்த ஒரு எண்ணத்திற்குள் நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு இன்னைக்கு நடக்கிறது தேவ சித்தம். ஒருவர் அவங்களே நடத்தி இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது எப்படி நடக்கலாம். அவங்க கர்த்தரை அறியாதவங்க பிசாசு கூட அவங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், கர்த்தருடைய வழியில் நடக்கிறேன், என்னுடைய வாழ்வில் நடப்பதெல்லாம் என் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கிறது, என் ஆண்டவர் குறித்த வேலையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது சிலது முன்னால் இருக்கலாம், சிலது பின்னால் இருக்கலாம். என் ஆண்டவர் கரெக்டா செய்வார். அவர் முன்னால செஞ்சாலும் கரெக்ட், பின்னால செஞ்சாலும் கரெக்ட். அவர் செய்யறது கரெக்டான டைம்ல செய்வார். எனக்கு வேணா அது முன்னால பின்னால தெரியலாம், ஆனால் என் ஆண்டவர் அது கரெக்ட் டைம்ல செய்வார். அது நமக்கு தெளிவா இருக்கணும். அப்ப என் ஆண்டவர் கரெக்ட் டைம்ல செய்வார். இதுல நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இதனால நம்ம சோர்ந்து போய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்து நம்ம பின்தங்கி விடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு பிள்ளையே இல்லை, ஊழிய செய்யறாங்க. இவன் ஆசீர்வதிக்கிறவங்களுக்கு எல்லாம் பிள்ளை பிறக்குது. அன்னைக்கு ஆசீர்வாதம் வந்து எப்பயுமே ஆசிரியர் மூலமா தான் வரும். ஆசிரியர் பக்தி உள்ளவனா இருக்கானா இல்லையான்றது கூட கர்த்தர் பார்க்க மாட்டாரு. ஆசாரின் ஒண்ணு சொன்னா அப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதை வச்சு சொல்றீங்க தெரியுமா? சாமுவேல் விஷயத்தை யோசிச்சு பாருங்க, அன்னாள் விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஏலி ஒரு பெரிய பக்திமான் கிடையாது, பரிசுத்தவான் கிடையாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல் கூட அவனுக்கு கிடையாது. அண்ணாள் வந்து அழுது ஜெபிக்கிறா, கண்ணீர் விட்டு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறா, ஆசீர்வதிக்கிறான். நீ கத்தருக்கு என்று நீ நேரத்தில் உன் இருதயத்தை ஊற்றி ஜெபிச்ச கத்தருடைய சந்தான கட்டளையிட கடவுள் போயிட்டே இருக்கிறான். கரெக்டா குழந்தை பிறகுது, அந்த குழந்தை கொண்டு தேவாலயத்தில் கொண்டு விடுறா. இந்த பிள்ளை நீ கத்தருக்கு என்று கொடுத்த, அதனால உன் புருஷன் மூலமா உனக்கு இன்னும் கத்தர் சந்தான கட்டளையிட கடவுள் அடுத்த ஆசீர்வாதம் சொல்றான். அதுக்கு பிறகு அஞ்சு பிள்ளைகள் பிறகுது பாத்தீங்களா. அப்ப ஆசாரி மூலம் சொன்னா டப் டப்னா நடந்துரும். கர்த்தர் அப்படி அந்த ஆசீர்வாதத்தை ஆசாரி மூலமா கொடுப்பாரு. மோசை இருந்த காலத்திலேயே கர்த்தர் ஆசீர்வாதத்தை யார் மூலமா கொடுத்தார் தெரியுமா? ஆரோன் மூலமா தான் கொடுத்தாரு. தெரியும், மோசை பெரிய தேவ மனுஷன், ஆரோன் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா ஆசீர்வாதம் என்று போது மோசை மூலமா கர்த்தர் நம்ப மாட்டாரு. மோசை மேல வாங்கி ஆரோன் கிட்ட கொடுத்து ஆரோன் மூலமா ஜனங்கள் போகும். நீ என்னாகமோ ஆறாம் அதிகாரம் 22-22 படிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்வார், இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்க வேண்டிய விதமாவது கர்த்தருனை ஆசீர்வதித்துனை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய சமூகம் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பணி மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர் சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை ஆரோன் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சொல்லும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் பாத்தீங்களா. பிளஸிங் அப்படிதான் போகும். ஆசாரியனுக்கு அவ்வளவு தூரம் எஃபெக்ட் இருக்குது, அவன் சொல்றது நடக்கும். ஆனா இந்த ஆசாரியம் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் பிள்ளை பிறக்குது, இந்த ஆசாரியனுக்கும் பிள்ளையே பிறக்குது. அப்ப உனக்கு எவ்வளவு நிந்தனையா இருக்கும். இவன் சொல்றதெல்லாம் எல்லாருக்கும் நடக்குது, ஆனா இவனுக்கு ஒண்ணுமே நடக்குது. எல்லாருக்கும் முன்பாக இந்த அவமானமா இருந்திருக்கும், கேள்வியா இருந்திருக்கும், மிகப்பெரிய வேதனையை ரெண்டு பேரும் சுமந்துட்டு இருந்தாங்க. அந்த வேதனை நடுவிலும் என்னத்தை கர்த்தரை பின்பற்றி என்ன நடந்துச்சு, இந்த அவமானம் தான் நமக்கு வந்துச்சு. என்னத்தை கர்த்தருக்கு ஊழிய செஞ்சு நமக்கு என்ன நடந்துச்சு, இந்த வேதனை தான் நமக்கு நிந்தனை தான் வந்துச்சு சொல்லிட்டு அவங்க பேக்ல வந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுதான் பேக்ல வரவே இல்லை. கர்த்தருட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்போ இங்கிருந்து பார்க்கும்போது ஒண்ணு நல்லா தெரியுது, இவங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை வைத்து தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்க மாத்திக்கல. சூழ்நிலைகள் எப்படியோ போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் பின்பற்றுகிற விதத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேங்கிறதுல கிளியரா இருந்தாங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு சில காரியம் உங்களுக்கு லேட்டா தெரியலாம், அதனால உங்களுடைய லெவலை நீங்க மாத்திக்காதீங்க. புரியுதா? இன்னைக்கு நடக்கிற ஒரு காரியத்தை மனசுல வச்சு உங்களை ஆவிக்குரிய நிலைமை செபத்துல குறைஞ்சிடாதீங்க, வேதத்தை வாசிக்கிறதுல குறைஞ்சிடாதீங்க, சபை கூடுதல விட்டுறாதீங்க, கர்த்தரோடத்துக்கு ஐக்கியத்தை குறைச்சிடாதீங்க, மெயின்டைன் பண்ணுங்க. கர்த்தர் என்னைக்கு வச்சிருக்க நமக்கு தெரியாது, சடனா கர்த்தர் கொடுப்பாரு, ஸ்பெஷலா கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்தாலும் ஸ்பெஷலா கர்த்தர் கொடுப்பார். இவனுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்தாரு, ஆனா அது ஸ்பெஷலா இருந்துச்சு. ஆகையினாலே காலதாமதத்துக்கு சில நேரத்தில் முதல் காரணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த குறைபாடு இல்லாமல் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தின் நிமித்தம் தம்முடைய தீர்மானத்தின்படி சில நேரத்திலே அவர் குறித்த காலத்திலே சில காரியத்தை செய்வார். அது நமக்கு தாமதமாய் தெரிஞ்சாலும் கர்த்தரோ சில காரியத்தை சரியா செய்வார். இரண்டாவது காரியம், நம்ம வாழ்க்கையிலேயே சில விஷயங்கள் காலதாமதமாய் மாறுகிறது. வாசிக்கலாம் மாற்கு எழுதின சுவிசேஷம் 9:17 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அளக்களிக்கிறது. அப்பொழுது அவன் முறை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்?
விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான்
உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்,
எதுவரைக்கும் உங்களிடத்தில் நான் பொறுமையாய் இருப்பேன் என்று கேட்கிறான். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு வரான். கொண்டு வந்த பொழுது அந்த மகனுக்கு பிசாசு பிடித்திருந்துச்சு, சின்ன வயசுல இருந்து பிசாசு பிடிச்சிருந்துச்சு. இப்படி கொண்டு வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்ல, அவர் யாக்கோபு யோவான் பேதுருவை அழைத்துக்கொண்டு மலை மேல போயிருந்தார். இது மலை அடிவாரத்தில் இது நடக்குது. மற்ற 9 சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது இந்த தகப்பன் வந்து கேட்கறான். அந்த சீஷர்களும் துரத்தி பார்க்கறாங்க, துரத்த முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு டிலே ஆயிட்டு இருக்குது. இந்த தகப்பனுக்கு பாருங்க ஒரு டைம் டிலே, இந்த பையனுக்கு விடுதலை ஆகிறதுல டிலே ஆயிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து மலையின் மேல் இருந்து ஜெபிக்கிறார், மறுரூபமாகிறார். அங்க ஒரு டைம் பாஸ் ஆகுது. இந்த இடத்துல இந்த தகப்பனுக்கு காரியம் நடக்கிற டைம் டிலே ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப இறங்கி வர்றாரு. இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிச்சுட்டு மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து அந்த மகிமையோடு இறங்கி வர்றாரு. இறங்கி வந்த உடனே அந்த தகப்பன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான், ஆண்டவரே என்னுடைய மகனுக்கு பிசாசு பிடிச்சு ஒரு ஊமையான ஆவி பிடிச்சு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்குது, அதனுடைய சீஷனிடத்துல கொண்டு வந்தேன், அதை உங்களால் துரத்த முடியல, நான் என்ன செய்யறது எல்லாம் கேட்கிறான். அதுக்கு இயேசு கிறிஸ்து அழக சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று இயேசு கிறிஸ்து அவங்களை கடிந்து கொள்ளுகிறார். அவருக்கு அவர் பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னார். அதுக்கு பிறகு பார்த்தீங்களானால் 22 வசனத்தில் வாசிக்கலாம்,
இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று, கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்.
பாருங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்குதுங்க. அந்த மகனுக்கு இருக்கிற நிலைமைகளை மட்டும் அந்த தகவல் பேசிட்டே இருக்கிறான். இவனை எங்கே இந்த பிசாசு பிடிச்சாலும் உடனே அவனை கீழே தள்ளி நுரை தள்ளி கீழே விடுகிறான். பிட்ஸ் வருது. அடுத்தபடியா எங்கேயாவது நெருப்பு எரிச்சுட்டு அங்க போனா அந்த நெருப்பு உள்ள அந்த பிசாசு இவனை தள்ளி விட்டுருது. எங்கேயாவது தண்ணி கிட்ட போனா தண்ணி உள்ள தள்ளி விட்டுருது. இப்படி இந்த பிசாசு அநேக தரம் இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது ஆண்டவரு அப்படின்னு அந்த பிசாசு கொண்டு வந்த பிரச்சனைகளை அந்த சிம்டம்ஸ் சொல்லிக்கிட்டே போறான் விவரமா. இதை அவன் சொல்லிக்கிட்டே போன உடனே இயேசு கிறிஸ்து டக்குன்னு ஒரு பிரேக் போடுறாரு. அவனுக்கு உடனே ஒரு காரியத்தை, ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். இதெல்லாம் சொல்ற ரைட், இதெல்லாம் சரியாகடனா நீ விசுவாசிக்க கூடுமானால் இதெல்லாத்தையும் உனக்கு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றாரு. எடுத்துட்டு சொல்ற விசுவாசம் இல்லாத சந்ததி எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் ஃபர்ஸ்ட் போட்டாரு ஒரு அடி. அடுத்தது சொல்றாரு, நீ விசுவாசிச்சீனா உன் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும்ங்கிறாரு. இந்த தகப்பன் சொல்ற மாதிரி இதுல என்ன அர்த்தம் நமக்கு புரியல. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேங்கிறான், அடுத்த நிமிஷம் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கிறான். விசுவாசிக்கிறானா இல்லையா யாருக்குமே புரியல. விசுவாசிக்கிறானா இல்லையான்னு தெரியல, அது பதில் என்ன சொல்றதுன்னு தெரியல. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரும் சொல்லிக்கிறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் சொல்றான். அப்ப அவனுக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையா? அவனுக்கு தான் வெளிச்சம். இப்போ அவன் வாயிலேயே சொல்றான் விசுவாசிக்கிறேன்னா, அதே தான் இருதை என்ன சொல்லுது, உங்களுக்கு அவிசுவாசம் இருக்கு. வாயில விசுவாசிக்கிறான் வாய் விட்டுட்டான். ஆனா அவன் இருதை சொல்ற, உனக்கு என்ன விசுவாசம் இருக்குது சும்மா வாய் தான் சொல்றேன். அவன் இருதையுமே அவன் மனம் குற்றப்படுத்துது. உடனே அடுத்த அறிக்கை சொல்ற, ஆண்டவரே அவிசுவாசம் நீங்க இப்படி உதவி செய்ய ஆண்டவரை. அப்போ அவன் வாய் தான் சொல்லுது, அவன் இருதயத்தில் விசுவாசம் என்பது தொழியும் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு செக் வச்சாரு, நீ விசுவாசிச்சா ஆகும். இந்த பிசாசு துரத்த முடியாம போகும் பொழுது கடைசியில் இயேசு கிறிஸ்து வந்து துரத்திட்டாரு. துரத்தினப்பட்ட சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவர் ஏன் எங்களுக்கு அதை துரத்தி விட முடியல? அவங்களுக்கு என்ன சொல்லுவாரு? உங்கள் அவிசுவாசத்தின்படி தான். அவங்களுக்கும் பார்க்கும்பொழுது அவங்களுடைய விசுவாசம் இல்லாத, நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்துல 17:20 பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். வாசிக்கலாம்,
அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான்,
உங்கள் அவிசுவாசத்தினாலே தான்,
கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால்,
கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால்,
நீங்கள் இந்த மலையை பார்த்து,
நீங்கள் இந்த மலையை பார்த்து
இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம்.
ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்களுக்காக தான் சொல்றாரு. சீஷர்கள் கேட்கிறாங்க, மத்தேயு 17:20-21 சீஷர்கள் கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவர் எங்களால தொடர முடியல? அவங்களுக்கு அதான் சொல்றாரு, உங்களுடைய அவிசுவாசத்தினால பிசாசு உங்களால் தொடர முடியல அப்படின்னாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தகப்பனுடைய அவிசுவாசம் ஒரு பக்கம் இருக்குது, சீஷனுடைய அவிசுவாசம் ஒரு பக்கம் இருக்குது, மொத்தத்தில் அவிசுவாசத்தின் கூட்டமா எல்லாமே இருக்கிறாங்க. பொறுத்தவர்களுக்கும் விசுவாசம் இல்லை, தகப்பனுக்கும் விசுவாசம், எல்லாம் அவிசுவாச கூட்டம். அதனாலதான் ஒரு பெரிய டைம் டிலே ஆகுது. அந்த விசுவாசம் உருவாகிற வரைக்கும் கர்த்தரால் அங்கே செயல்பட முடியவில்லை. அந்த விசுவாசத்தோடு இவர் வந்துதான் அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடிச்சிடும். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அது நடக்கும் என்கிறதுல நமக்கு விசுவாசம் இல்லாமல் எவ்வளவு காலம் நீங்க ஜெபிச்சாலும் நடக்காது. புரியுதா? 10 வருஷம் ஜெபிக்கலாம், 5 வருஷம் ஜெபிக்கலாம், நடக்கும் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் உங்களுக்கு நடக்கும். எவ்வளவு காலம் நீங்க ஜெபிக்கிறீங்கிறத வச்சுலாம் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரு. எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அப்பதான் பதில் கொடுப்பாரு. புரியுதா? எப்ப விசுவாசம் வருதோ அப்பதான் பதில் வரும், அது வரைக்கும் வராது. விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து மலை வேண்டி இறங்கி வந்த பிறகுதான் பதில் வந்துச்சு. அதுக்கு முன்னாலே பேஷண்ட் வந்தாச்சு. சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை, தகப்பனுக்கு விசுவாசம் இல்லை, ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. அப்ப விசுவாசம் நமக்கு முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், காரியங்களை பார்க்கிறோம், அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம், அவிசுவாசப்படுறோம். இப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இந்த தகப்பனுக்கு வந்து இந்த பையன் வந்து ஒரு பெரிய சவால், ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இருக்கிறான். அப்ப சின்ன வயசுல இருந்து இருக்கிறதுனால இவன் கண்டிப்பா இந்த ஃபிட்ஸ் வியாதியை எத்தனையோ டாக்டர் போய் ட்ரீட் பண்ணியிருப்பான், மருத்துவத்தில் கொண்டு போயிருப்பான். அல்லது அந்த நாட்கள் இருந்த மந்திரவாதிகள் இருந்திருக்கிறாங்க அந்த நாட்கள்ல, இல்லையா? இயேசு கிறிஸ்து காலத்தில் நிறைய மந்திர மாயவித்தக்காரர்கள் இருந்தாங்க. அப்போஸ்தல கால நடத்துல பார்க்கும்போது மாயவித்தக்காரர்கள் இருந்தாங்க. எத்தனை மந்திரவாதிகள் கூட கூட்டிட்டு போயிருப்பான், மாயவித்தக்காரத்தை கொண்டு போயிருப்பான். ஆனா யாராலும் ஒன்னும் செய்ய முடியாத ஒரு கேஸ். சின்ன வயசுல இருந்து இப்படி இருக்குது, ஒரு பவர்ஃபுல் பாண்டேஜ் அந்த மகன் மேல இருக்குது. அதனால இந்த தகப்பனுக்கு நம்பிக்கை சுத்தமா விட்டு இத வந்து இத தகப்பன் சீஷர்கிட்ட சொல்லியிருப்பான். சீஷர்கள் கேட்டிருப்பாங்க, சொல்லிருப்பான், சின்ன வயசுல இருந்த பிரச்சனை இருக்குது, இவங்ககிட்ட கொண்டு போன, அங்க கொண்டு போன, இவன் எல்லாம் பண்ண, ஒண்ணுமே சரியாகலன்னு சொன்ன உடனே சீஷர் நினைச்சிருப்பாங்க, அங்க போய் இங்க போய் சரியாக, நம்ம ஜெபிச்சா சரியாக போகுது அப்படின்னு இவங்களுக்கும் அவுட் ஆயிட்டு சுத்தமா. ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் விசுவாசம் டவுன் ஆகி காரியமே நடக்காம போச்சு. இல்லையா? விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் உடனே நடக்க, விசுவாசம் வந்த பிறகுதான் நடந்துச்சு. புரியல? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறதுதான், சூழ்நிலைகளை பார்க்கறோம், 4 பேர் சொல்றத 4 கேட்கறோம், இதெல்லாம் பார்த்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிற காரியங்கள் அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்து முடிவுக்கு வந்தோம். இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது, இதெல்லாம் சரியாகாது, இது இத்தனை வருஷத்து பிரச்சனை எங்கிருந்து சரியாக போகுது, இவ்வளவு நாள் பிரச்சனை எங்கிருந்து சால்வ் ஆக போகுது அப்படி நம்ம என்ன செய்யற, சூழ்நிலைகளை வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம், நடக்காதுன்ற முடிவுக்கு வரோம். அந்த நடக்காதுன்ற முடிவுக்கு வந்த பிறகு கண்டிப்பா காரியம் நடக்கவே நடக்காது. அங்கதான் ஒரு பிரேக் த்ரூ வரணும். நடக்காதுன்ற ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு நம்ம என்ன ஜெபிச்சாலும் ஒண்ணுமே நடக்காது. நமக்குள்ளே ஒரு விசுவாசம் எழும்ப வேண்டும். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை இப்ப செய்வார். ஆமென். அந்த ஃபேத் வரும். நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகிறவர். சூழ்நிலைகளை சார்ந்து செயல்படுகிறவர் அல்ல, அவர் சூழ்நிலைகளை செய்து செயல்படுகிறவர். அதனால பார்க்கும்போது சூழ்நிலைகளை வச்சோ, காலத்தை வச்சோ, அதனுடைய அந்த பிரச்சனையின் அளவை வச்சோ நம்ம காரியம் நடக்காது என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரவே கூடாது. முடிவு நம்ம கையில் இல்லை, கர்த்தர் கையில் இருக்குது, நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. ஆகையினால விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு உடையவர்களாய் நம்ம மாறுறோமோ அன்னைக்கு வரைக்கும் நமக்கு காலதாமதம் நடக்கும். விசுவாசம் நமக்கு வர வரைக்கும் காலதாமதம் வரும். அதனால அவிசுவாசமா இருக்காதீங்க, விசுவாசத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு சாத்தியமே இல்லைனாலும் நடக்கும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க செய்ய போறீங்க, கர்த்தரை துதிங்க. சில நேரத்தில் உங்களுக்கு விசுவாசத்தை நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா அது பில்டப் பண்ண வேண்டி வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். அவனுக்கு வந்து 75 வயதா இருக்கும்பொழுது கர்த்தர் அவனை அழைச்சார். அழைச்சு நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த வார்த்தை நிறைவேறுகிறதற்கு 25 வருஷம் ஆச்சு. இல்லையா? 75 அந்த சொன்னாரு, 100 தான் அது நடந்துச்சு. அந்த 25 வருஷத்துல அவனுக்கு எத்தனை விதமான விசுவாச போராட்டம் இருந்துச்சு. 86 வயசு வரைக்கும் அப்படியே தன் மனைவி சமாளிச்சுட்டு போயிட்டான். 75 வயசுல கர்த்தர் சொன்னாரு, மனைவி கிட்ட சொல்லியிருப்பான், கர்த்தர் உனக்கு பிள்ளை கொடுக்க போறார், பிள்ளை கொடுக்க போறார். 75 to 85 மனைவி சொல்லியிருப்பாங்கப்பா 75 பத்து வருஷம் ஆகி போச்சு ஒன்னும் நடக்கவே இல்லை, எங்க கர்த்தர் சொன்னாருங்கிற ஒண்ணு நடக்கவே இல்லை. 85 பத்து வருஷம் வெயிட் பண்ணி சாரால் சொல்றாங்க பிள்ளை கொடுப்பார் பிள்ளை கொடுப்பார் பிள்ளை கொடுப்பார் கர்த்தர் சொல்ற வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மடலுங்கிற ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே, சீக்கிரம் கூப்பிடு ஆகார கூப்பிடு. 85 ஆகார கூப்பிட்டாச்சு இல்ல, 75 கர்த்தர் சொன்னாரு 85 ஆகார கூப்பிட்டாச்சு, கூப்பிட்டதே சாராள் தான். 85 மனைவியே இரண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சாராள் ஆகார கொண்டாந்து. 86 இஸ்ரவேல் பிறகுதான் புரியுது உங்களுக்கு இந்த விசுவாச போராட்டம் பாருங்க. இவனுக்கு விசுவாசம் இருந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய மனைவிக்கு கத்த சொன்ன உடனே அடுத்த வருஷமே பிள்ளை வேணும் எதிர்பார்த்தா, அடுத்த 10வது மாசம் ஒரு குழந்தை பிறக்கணும் எதிர்பார்த்தா, நடக்கல. 10 மாசத்துல எதிர்பார்த்தா 10 வருஷம் ஆகி போச்சு இல்ல, 10 மாசத்துல பிள்ளை எதிர்பார்த்தா 10 வருஷம் ஆச்சு பிள்ளைய பிறக்கல. அப்ப 10 வருஷம் ஆனோம்னு பார்த்தா இனி வெயிட் பண்ண மாட்டேன் ஆகார கூப்பிடு, அடுத்த வருஷம் பிள்ளை பிறந்துருச்சு. 86வது வயசுல இஸ்மவேல் பிறந்துட்டான். ஆனாலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாச போராட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த ஆபிரகாம் எப்படி சமாளிச்சிருப்பான், இந்த காரியத்தை எப்படி சமாளிச்சிருப்பான், அவனுக்கு வந்து உண்மையில சொல்றான் தனி மனுஷனா கூட சமாளிச்சிருக்கலாம், கூட வந்து இந்த சாராளுடைய போராட்டம் இதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்ல அது இது போட்டு அந்த போராட்டம் வந்து நிச்சயமா சொல்றான் அவனுடைய விசுவாசத்தை டவுன் பண்ணிட்டே இருந்திருக்கும். அப்ப எப்படி அவன் ஸ்டாண்ட் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆதாரம் வாசிங்க, அதை மட்டும் சொல்றேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு பிறகு வாசிக்கலாம்.
அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கசம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்
விசுவாசத்தை டெவலப் பண்ணிட்டான், வல்லவன் ஆயிட்டான். எப்படி தெரியுமா விசுவாசத்தை வளர்க்கிறது எப்படி தெரியுமா, ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு சூழ்நிலைகளை பாக்குறீங்க இது நடக்காதுன்னு உங்க மனசு சொல்லுது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதைத்தான் சொல்றாங்க இது நடக்காதுங்கிறாங்க, உங்கள் மனசு அதைத்தான் சொல்லுது, உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல, நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை, அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கான எந்த சூழ்நிலையும் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது அந்த காரியத்தை குறித்து தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே இதை நீங்க கண்டிப்பா நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க, அதை செய்ய நடக்கூடதுக்கு உங்க மனசே ஒத்துக்க மாட்டேங்குது, ஆனாலும் நீங்க ஆண்டவரே இதை செய்ய நீங்க வல்லவரா இருக்கிறீங்க, செய்ய போறீங்க, செய்ய வல்லவரா இருக்கிறீங்க, கண்டிப்பா செய்வீங்கப்பா, நீங்க செய்ய போறீங்க, நீங்க செய்யறதை யாரால் தடுக்க முடியாது, நீங்க செய்ய வல்லமை உள்ளவர். இதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுக்குள் மங்கி கொண்டிருக்கிற விசுவாசம் அணலூட்டி எழுப்பப்படும். தேவனை மகிமைப்படுத்தினால் அந்த காரியத்தை வச்சு தேவனை மகிமைப்படுத்தினால் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாறுவீர்கள். அப்ப அவனுக்கு அந்த 100வது வயசு வரும் பொழுதுதான், 99 வயசான போது நல்ல மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானா அந்த 100வது வயசுல பிள்ளை பிறந்துருச்சு. அப்ப விசுவாசத்துல வல்லவனா மாறும்பொழுது அற்புதம் நடக்குது. அது வரைக்கும் போராட்டம் தான், சாராள் கொண்டு வந்த போது அந்த ஸ்ட்ராங்கா தடுத்துருக்கலாம் இல்ல, அவனுக்கு கொஞ்சம் தடுமாட்டம் இருந்திருக்கும், அதனாலதான் சாராளுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஆனா கடைசியில விசுவாசத்துல வல்லவனா அவன் பலனடையும் துதித்து பலனடையும் பொழுது காரியம் டக்குன்னு நடந்துருச்சு. அதனால நல்ல துதிங்க, கர்த்தரை துதிச்சீங்கன்னா விசுவாசம் உங்களுக்கு டெவலப் ஆகும், விசுவாசம் டெவலப் ஆகும் பொழுது காரியம் நடக்கும், அவிசுவாசத்தின் மூலமாக நமக்கு தாமதமாகும். டைம் ஆயிடுச்சு, ஒன்னே ஒண்ணு சொன்னா கூட சொல்லலாம், சொல்லட்டுமா முடிச்சிடலாமா, சின்ன ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே
அவர்
பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான்.
போதும். ஜெப ஆலய தலைவனாகி யவீரு, இவன் ஒரு ஜெப ஆலயத்துக்கு தலைவன். இவனுக்கு 12 வயதுள்ள ஒரே குமாரத்தை இருக்கிறாள். அவள் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருக்கிறாள். லாஸ்ட் ஸ்டேஜ், ரொம்ப மோசமான கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் அவர் இருக்கிறார். அந்த ஸ்டேஜில் இவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறான். ஏன்னா அவனுக்கு இருந்த ஒரே மகள் தான். இது லூக்கா 8:41 பாத்தீங்கன்னா, 12 வயதுல ஒரே குமாரத்தின் போட்டிருக்கோம், ஒரே மகள் தான் அவனுக்கு. அந்த ஒரே மகள்னால அவன் அவ்வளவு வேதனைப்பட்டு வந்து அவருடைய பாதத்தில் வந்து கெஞ்சற, ஆண்டவரே, என்னுடைய 12 வயதுள்ள ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறாள், அவள் சொஸ்தமடையும் படிக்கு நீ வந்து அவள் மேல் நமது கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் அப்படின்னு ஜெபம் பண்ணான். இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை ஏற்றுக்கிட்டார். இவருடைய ரிக்வஸ்ட அப்படியே வாங்கிட்டார். வாங்கி கொண்டு சரி, யவீர் வீட்டுக்கு போய் அவனுடைய மகளை குணமாக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன இயேசு கிறிஸ்து புறப்படுறார். இந்த 22 வசனத்தில் ஆரம்பிச்சு இந்த அதிகாரம் முழுவதும் இந்த சம்பவம் போயிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய நீண்ட சம்பவம். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, சம்பவத்துக்குள்ள இன்னொரு சம்பவம் உள்ள நடுவில் குறுக்க வரும். இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் அவர் கூட இருக்கிறாங்க, அவருடைய 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்படியே நெருக்கிட்டு கூட்டம், நெரிசலான கூட்டத்தோடு யவீர் வீட்டை நோக்கி நடந்து போறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவில், மிக நெருக்கமான அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பெண் இருக்கிறாள். அவள் 12 வருடமாய் தன் சரீரத்தில் கொடிய வேதனையோடு, வியாதியோடு, எந்த மருத்துவர்களாலும் குணமாக்கப்படப்படியாத ஒரு நிலைமையிலே இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாகும் என்று விசுவாசித்து, யாருக்கும் தெரியாமல் ஜனக்கூட்டத்துக்குள்ள வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். தொட்ட உடனே அவளுக்கு அற்புதமான சுகம் கிடைச்சிவிடுது. இப்போ யவீரு அவசரமா எமர்ஜென்சியோடு இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு போறான். சீக்கிரம் போய் மகளை காப்பாற்றணும். அப்படி போகிற இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை ஏத்துக்கிட்டு தான் யவீர் வீட்டை நோக்கி நடக்க, வேற வீட்டில் போயிட்டு இருந்தார். இவன் விண்ணப்பத்தை கேட்டு யவீர் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி போகும்போது இந்த பெண் குறுக்கே வந்து இந்த அற்புதத்தை வாங்கிட்டான். அற்புதத்தை வாங்கினவ அந்த இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நடந்து போகிற இயேசு நிக்கிறார். இது இப்பெல்லாத்தையும் படிக்க டைம் இல்லை, நான் சொல்லிட்டே போறேன், உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை தொட்டது யாருங்கிறார். உடனே சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்க, என்னை தொட்டதை யாருடைய எப்படி கேட்கிறீர்? யவீருடைய நிலைமை எவ்வளவு டென்ஷனா இருக்கும் பாருங்க. அவசர அவசரமா தன் மகளை காப்பாத்துறதுக்காக, ஒரே மகள், அவளை காப்பாத்துறதுக்காக டென்ஷனோடு கூட்டிட்டு போயிட்டு இந்த நேரத்தில் இந்த பெண் அற்புதத்தை வாங்கினான். இயேசு கிறிஸ்து நடந்து போறவர், அந்த அவசரத்தில் போக வேண்டியவர், நின்று என்னை தொட்டது யாருன்னு கேட்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? தொட்டது போய் இப்ப போய் கேட்டுக்கிறாரு, இது தொடர்றது என் மகன் அங்கே உயிருக்கு போராடிட்டு தொடர்றதெல்லாம் கேட்டுக்கிறாரு. அவன் இருதயம் ரொம்ப பதச்சு போயிருக்கும். சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவர், இத்தனை ஜனங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்க, இதை போய் தொட்டது போய் கேட்கறீ, இத்தனை இடிச்சு நசுக்கிறாங்களே உங்களை, அதை விட்டுட்டு தொட்டது போய் கேட்டுட்டு இருக்கிறீர்கள். சீஷர்கள் சொல்றாங்க, இவன் கொஞ்சம் ஆறுதல், பரவாயில்ல, இந்த சீஷர்கள் இவனை நிக்க வைக்க மாட்டாங்க, உங்களுக்கு நிக்க விட மாட்டாங்க, உங்களுக்கு நடக்க வச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க, பரவாயில்ல, சீஷர்கள் நமக்கு சாதகமா இருக்கிறாங்கன்னு இவன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா அந்த ஆறுதல்லையும் மண்ணு விழுந்துச்சு. இயேசு கிறிஸ்து சொன்னார், இல்ல இல்ல, என்ன ஒருத்தர் தொட்டது உண்டு, அவளை பார்க்காம நான் நடக்க மாட்டேன்ட்டார். இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னடா, அது சீஷர்களாக அப்படியே கொண்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா இவர் யார் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. நின்று அந்த ஆளை பார்க்கற வரைக்கும் விட மாட்டே நிக்கிறாரு, பிடிவாதமா நிக்கிறாருன்னு இவன் தவிச்சு போய் நிக்கிறான். அந்த பெண் வேற வழி இல்லாம வந்து முன்னால வந்து விழுந்து நடந்ததையெல்லாம் சொன்னாலாம். நடந்ததெல்லாம் சொன்னாலாம் இங்க பைபிள் எழுதியிருக்க விஷயம் அங்கதான் சொல்லியிருப்பான். 12 வருஷத்து நீண்ட சாட்சியை சொல்றான். 12 வருஷத்து சாட்சி ஒருத்தர் சொல்ல விட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு சாட்சி சொன்ன விட்டாலே பெருசா போகுது. 12 வருஷத்து சாட்சி ஒரு ஆளை சொல்ல விட்டா எப்படி இருந்திருக்கும்? அப்ப 12 வருஷத்து சாட்சி, நீண்ட சாட்சி அந்த பெண் சொல்றா. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பொறுமையா கேட்கிறார். எவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மகள் அங்க உயிருக்கு போராடிட்டுக்கிறா, இவருக்கு நம்ம சொல்லிட்டோம், ஆண்டவரே, மகள் உயிருக்கு போராடிட்டு சீக்கிரம் வந்து அவன் மேல கையை வச்சு சுகமாக்குங்க ஆண்டவர் கேட்டோம். ஆனா இவர் இந்த மாதிரி, இவரு அது பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு. அவ துடிச்சிருப்பான், ஆனா இயேசு கிறிஸ்து அதை கேரே பண்ணிக்கல. கேரே பண்ணிக்காம அந்த பெண்ணை சாட்சி சொல்ல விட்டுட்டாரு. சாட்சி சொன்ன பிறகு சாட்சி முடிஞ்சிருச்சு, சரி அப்பாடா அப்படின்னு நினைச்சிருப்பான். அடுத்த டாக்டர் பேசுறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இது சொல்ற நேரமா இது, அதான் சுகமே ஆயிப்போச்சு, அப்புறம் போக வேண்டியதுதானே. ஆனா அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவன் துடிச்சிருப்பான்டா, சுகம்தான் ஆச்சு, இது எப்படி விசுவாசத்தில் ஆனா எப்படி ஆனா, போக வேண்டியதான, சீக்கிரம் நடக்க மாட்டேங்கிறாரு இவரு. இயேசு கிறிஸ்து கவலையே படல. அடுத்தது சொல்றாரு, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்க சுகமா இருக்கிறார். அவன் சமாதானம் வந்துச்சு, சுகமும் வந்துருச்சு. இனி சொல்ற நீ சமாதானத்தோட போ, வேதனை நீங்க, வேதனை நீங்கிருச்சு, வேதனை நீங்கி சுகமாயிரு, ஆசீர்வதிக்கிற அந்த பெண்ண போய் எப்படி இருக்கு உனக்கு? நிதானமா செயல்படுறாரு, கவலையே படல, அவனை பத்தி கேரே பண்ணிக்கல, அவனுடைய டென்ஷன் அவர் கொஞ்சம் கூட மனசுல ஏத்துக்கல, அத சட்டையே பண்ணல. அந்த பெண்ண சாட்சி சொல்ல வச்சாரு, அவளுக்கு டாக்டர் பேசுறாரு, அவளை ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாம் பண்ணி வேணும்னு இழுக்கிற மாதிரி இழுத்து டைம் டிலே பண்றாரு. இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் ஒரு மீனிங் இருக்கும், பர்பஸா டிலே பண்ணார். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இவனுக்கு வந்து இவனுடைய மகளுடைய வயசு 12, இந்த பொண்ணுடைய வயசு 12, அந்த பெண்ணுக்கு வியாதியின் வயசு 12, இல்ல யவீருடைய பொண்ணுக்கு வயசு 12, அந்த பெண்ணுக்கு வியாதியோடைய வயசு 12, 12 வருஷத்து வியாதி. இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, இப்படி இந்த டிலே பண்ணும் பொழுது என்ன நடக்கக்கூடாதுன்னு எவன் நினைச்சா நடந்துருச்சு. வீட்டிலிருந்து ஆள் வந்துருச்சு, பெண் இறந்து போச்சு, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அப்படி அனுப்பிடுங்க. வீட்டிலிருந்து ஆள் வந்துருச்சு, என்ன நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவு நினைச்சானோ அது நடந்துருச்சு. ஏன் இந்த காலதாமதம்? இந்த காலதாமதம் நடந்ததுனாலதான் உயிர் போச்சு. ஃபாஸ்டா நடந்திருந்தா, எவ்வளோடைய ஸ்பீடுக்கு நடந்து போயிருந்தா பொண்ணு உயிரோடு இருக்கும்போது போய் அவங்களை கை வச்சு சுகமாக்கி இருக்கலாம். ஆனா இந்த காலதாமதம் நடந்ததுனாலதான் அந்த பொண்ணுக்கு அங்க உயிர் போச்சு. இவ்வளவு பெரிய வேதனையை எவ்வளவு சுமக்க வேண்டியதா போச்சு. பொண்ணு இறந்துட்டான செய்தி கேட்டு தவிச்சு துடிச்சு அழுதுருப்பான், இவ்வளவு நடந்து போச்சு எல்லாமே. ஏன் இந்த தாமதம் நடந்துச்சு? காரணம் செல்ஃப் பிளானிங், சுய திட்டம், நம்ம போடுற திட்டம். யவீருடைய ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டவரே என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறான், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது அவள் சுஸ்தமா பிழைப்பாள். அவ மரண அவஸ்தையா இருக்கிறா, அவ சுகமாகணும்னா வீட்டுக்கு வந்து அவ மேல கையை வைக்கணும், வச்சீங்கன்னா அவ சுகமாவான்னு சொல்றான். அவரு எப்படி செயல்படணும் இவனே ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்க, ரூட் போட்டு கொடுக்கறான், இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி கொடுக்கறான். அவள் அவர் வீட்டுக்கு வரணும், பொண்ணு மேல கையை வைக்கணும், கையை வச்சா சுகமாகணும் தான். இயேசு கிறிஸ்துவ பார்த்தா, ரோஹோ நீ இப்படி பிளான் போட்டு கொடுத்தனே, நான் அந்தபடி நான் செய்யறேன். நம்ம ஜபத்துல என்னைக்குமே ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பிளான் போட்டு செபிக்கி செபிச்சீங்களோ, உங்க பிளான் அவர் கையில் எடுத்துக்குவாரு. புரியுதா? உங்க காரியத்தை மட்டும்தான் சொல்லணும், என்ன வேணும்ன்றதான் சொல்லணும், எப்படி செய்யணும்னு அவருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரே நம்ம ஒரு காரியம் நடக்கணும், ஆண்டவரே இவங்க உள்ளத்துல பேசி அவங்கள ஏவி அவங்கள எழுப்பி செய்யுங்க ஆண்டவரே. இல்ல உடனே அவர் என்ன செய்வாரு, கத்திரோகம் அப்படியா, சரி நானும் ஏவறேன், நானும் எழுப்புறேன்னு இவங்க உள்ளத்துல பேசுவாரு, அவங்கள ஏவுவாரு, அப்புறம் அவங்கள எழுப்புவாரு, எல்லாம் பண்ணி சுத்தி வர்றதுக்குள்ள நமக்கு வயசாகி போயிடும். புரியுதா? அதனால ஏவரது எழுப்புறது சொல்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், அவருக்கு தெரியும், அவர்கிட்ட போய் ஏவரதை எழுப்புறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி தான் நம்ம சில நேரத்தில் பண்றோம், இவங்க ஏவு காண்டவர், அவங்க எழுப்பு காண்டவர், அவங்கள்ட்ட பேசு காண்டவர் இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, என்ன காரியமோ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும், இதுதான் எனக்கு தேவை, இது எனக்கு வேணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இவன் வந்து ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் மகள் பிழைத்திருப்பாள், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா போகலாம், உன் மகள் பிழைத்திருக்கிறாள் போ அப்படின்னு இருப்பாரு. அந்த செகண்ட் அங்க சுகமாயிட்டு வந்திருக்கும், அவங்க எந்த டென்ஷனுமே வந்திருக்காரு. ஆண்டவரே என் மகளை சுகமாக்கும், அவ்வளவுதான் போதும், போ நீ வீட்டுக்கு போறவங்க சுகமா இருப்ப, பிழைப்பு இருப்பாரு. இதுக்கு அவன் நடந்து போய் தொடரணும்னு அவசியம் இல்லை, அவன் சிம்பிளா காரியத்தை முடிச்சிருப்பாரு அவரு. ஆனா இவன் தான் என்ன செய்யணும், ஜெபத்துல காம்ப்ளிகேட் பண்ணிட்டான், இவனுடைய திட்டத்தை கொண்டு அவர் மேல திணிச்சுட்டான். அதனால பார்த்தாரு, அப்ப அவனுக்கு பொண்ணுக்கு வயசு 12, ஆனா இவனுக்கு வியாதிக்கு வயசு 12. ஏன் அந்த பெண்ணை சாட்சி சொல்ல விட்டா தெரியுமா? என்ன சாட்சியான்னு கேட்கலையா? இவனுக்காக தான் அந்த சாட்சி சொல்ல வச்சாரு. பாரு இந்த பொண்ணு, இந்த பெண்ணுடைய லெவல பாரு, 12 அவஸ்தப்பட்டு இருக்கிறார். எத்தனை வியா டாக்டர்கிட்ட போயிருக்கிறா, எத்தனை ஆஸ்தியை செலவு பண்ணிருக்கிறா, எத்தனை வீடு நிலத்தில வித்து செலவு பண்ணிருக்கா, ஒண்ணு நடக்கல. பாரு அந்த சாட்சி கேளு. அடுத்தது அவளுடைய விசுவாசத்தை பாரு, வந்து என் வஸ்திரம், என்ன கூட தொடணும் அவன் நினைக்கல, என் உடம்பு கூட தொடணும் நினைக்கல, என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே சுகமாகும் விசுவாசிச்சா. நீ என்ன நினைக்கிற, நான் வந்து உன் பிள்ளையை தொடணும்னு நினைக்கிறேன். ஆனா இவன் பாரு, இவன் என்ன தொடணும் கூட நினைக்கல, என் டிரெஸ் தொட்டாலே போதும் சுகமாகும் அவன் நினைச்சா. இதை கேளு, இந்த சாட்சி கேளு. அவளை சாட்சி சொல்ல வைத்ததின் ரீசனே இவனுக்காக தான் அந்த சாட்சி சொல்ல வச்சார். அந்த சாட்சியின் மூலமா இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். இதெல்லாம் கற்பிச்ச பிறகு, அதன் பிறகு காலல் தெய்வ இதை சில பாட கத்துக் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஒழுங்கா பாடத்தை ஏற்கனவே கத்துருந்தான் பாட கத்துக் கொடுக்க சொல்லி அவசியம் இருக்காது. இவ கத்துக்கல, செவாலை தலைவனா இருந்தே கத்துக்கல. அதனால ஒரு சாதாரண பெண்ணை வச்சு இவருக்கு கத்துக் கொடுக்கிறாரு. இந்த பாடத்தை கத்துக் கொடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளை உயிரே போயிடுச்சு. அதன் பிறகு அவன் எப்படி ஜெபிச்சானோ அப்படித்தான் பதில கிடைச்சது. வீட்டுக்கு போனாரு, பிள்ளையின் கையை பிடிச்சு, ஏன்னா மேல கை வைக்கணும் சொன்னானே, இல்ல அவன் மேல கை வைக்கணும் சொன்னான், போய் கையை பிடிச்சு தலித்தாக்கும் மீன். நாயின் ஒரு விரவைக்கு அந்த விரவையின் மகனுக்கு இயேசு கிறிஸ்து கையை பிடிச்சு தூக்கல, பாடையை தொட்டார், வாலிபனை எழுந்துறையினர் எழுந்திருச்சுட்டான். லாஸ்ட்ல நாலு நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பும் பொழுது போய் அவன் மேல் கையை வச்சு பிடிச்சு இழுக்கல, லாஸ்ட்ல வெளியே வர எழுந்திருச்சுட்டான். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் செத்து போடுங்க உயிரோடு எடுப்பதற்கு அவர் தொட வேண்டிய அவசியமே கிடையாது. பைபிள் மூணு சம்பவம் போட்டிருக்கு. மூணு சம்பவத்துல மற்ற ரெண்டு சம்பவத்துல இயேசு கிறிஸ்து இங்க கையை வச்செல்லாம் எழுப்பல, வார்த்தையில அனுப்பினாரு, வாலிபனை எழுந்துரு எழுந்திருச்சான், லாஸ்டே வெளியே வந்துட்டார். அதே போல யவீனின் மகளே எழுந்து எழுந்துச்சுட்டு இருப்பார். இவர் ஏன் போய் கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு? இவர் கையை பிடிச்சி தூக்கினாதான் எழுந்திருப்பாடா? இவர் சொன்ன அதனால அவர் செஞ்சாரு. நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்களோ அப்படிதான் கர்த்தர் செயல்படுவார். புரியுதா? நீங்க காம்ப்ளிகேட் பண்ணி இப்படி 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 நீங்க ஜெயிச்சீங்கன்னா அதே மாதிரி அவர் செயல்படுவார். நீங்க போட்டு கொடுத்த ரூட்ல அவர் வந்தாருன்னா ரொம்ப லேட் ஆயிடும். அவருடைய ரூட்ல போட்டு விட்டு அவர் டிராவல் பண்ண விட்டீங்கன்னா கரெக்டா நடக்கும். நீங்க ரூட் போட்டு கொடுத்தீங்க அந்த ரூட்ல அவர் டிராவல் பண்ணுவாரு, அது ரொம்ப டிலே ஆகிடும். நம்ம ரூட் போட்டு கொடுக்க கூடாது. ஆமென். கர்த்தருக்கு என்னைக்குமே பிளான் கொடுக்காதீங்க. விஷயத்தை சொல்லுங்க, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோ அவருக்கு தெரியும். ஷார்ட்டா முடிச்சு கொடுத்துருவாரு. ஆமென். இதெல்லாம் ரீசன், தாமதமாகிறதுக்கு இதெல்லாம் ரீசன். முதலாவது டைம் ஃபேக்டர், நேரத்தை கர்த்தர் அவர் கையில் வச்சிருக்கிறார், அதன் அடிப்படையில் செய்கிறார். ரெண்டாவது நம்முடைய தவறு என்னது? அவிசுவாசம். நம்முடைய விசுவாசம் வர்ற வரைக்கும் பதில் வராது. மூணாவது காரியம் பார்க்கும் பொழுது நம்முடைய தவறான ஜபங்கள் காலதாமதத்தை நமக்கு உண்டு பண்ணும். அதனால இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டா இருந்தோம்னா எந்த ஜபத்திற்கும் எந்த காரியத்திற்கும் சரியாய் நமக்கு பதில் கிடைக்கும். ஜபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். தெய்வ பிள்ளைகள் இதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன் சொன்னவர் கண்டிப்பா செய்வார். ஆகையினால் இன்றைக்கு சில நேரத்தில் கர்த்தர் மறு உத்தரவு அருளாமல் போகிறதற்கு காரணம் என்னன்னா, அதுல மூன்று ரீசன் இருக்குது. ஒன்று, கர்த்தர் குறித்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காலம் நிறைவேறுகிற வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே மாற்றம் வராமல் நம்மை பார்த்துக்கணும். அதுல நம்ம செயலி நம்ம கவனமா இருக்கணும். கர்த்தர் கரெக்டா செய்வார். சிலது முன்ன பின்ன இருக்கிற மாதிரி தெரியும், அதுலயும் கர்த்தர் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தெரிஞ்சா அதுல கொஞ்சம் ஸ்பெஷலாவே கர்த்தர் கொடுப்பார். ஒரு யோவான் ஸ்நானகனை போல ஒரு ஆசீர்வாதமா கொடுப்பார். ரெண்டாவது, நம்முடைய அவிசுவாசங்கள் சில நேரத்தில் காலதாமதம் பண்ணும். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, தேவன் செய்வார் என்பதை விசுவாசிக்கணும். நம்ம எவ்வளவு காலம் ஜெபிக்கிறோன்றதை வச்சு பதில் கொடுக்க மாட்டாரு. நமக்கு விசுவாசம் எப்ப வருதோ அப்ப கர்த்தர் பதில் கொடுப்பார். விசுவாசம் வர்ற வரைக்கும் எவ்வளவு காலம் விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபிச்சாலும் பதில் வராது. விசுவாசம் எப்ப வருதோ அப்பதான் பதில் வரும். அந்த தகப்பன் அவருடைய அவிசுவாசம் ஒரு பக்கம், சீஷனுடைய அவிசுவாசம் இன்னொரு பக்கம். அதனாலதான் பதிலே வரல, தாமதமாச்சு. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்து மலையிலிருந்து இறங்கி வந்து அதன் பிறகு அந்த பிள்ளை விடுதலை, அந்த மகனை விடுதலை ஆக்குகிறார். அந்த டிலேக்கு காரணமே அவிசுவாசம் தான். மூணாவது காரியம், நம்முடைய சுய திட்டங்கள். நம்ம திட்டமிடுறோம், ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே அப்படி செய்யுங்க, ஆண்டவரே அப்படி நம்ம கர்த்தருக்கே நம்ம வழி சொல்லிக் கொடுக்கிறோம். நம்முடைய திட்டங்களை நம்ம சொல்லும் பொழுது அவர் நம்முடைய திட்டங்களை அவர் கையிலே பல நேரத்தில் எடுத்துக் கொள்வார். நம்முடைய திட்டத்தின்படி அவர் பதில் கொடுக்க நினைச்சார்னா அது டிலே ஆயிடும். விஷயத்தை சொல்லணுமே தவிர அதற்கான திட்டத்தை கர்த்தரை பார்த்துக் கொள்வார். அதுக்கு நம்ம பேசக்கூடாது, எப்படி செய்யணும்னு அவருக்கு சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவர் சரியாய் செய்வார். இந்த யவீருடைய விஷயத்திலே காலதாமதத்திற்கு ரீசனே அவருடைய குழப்பமான ஜபம்தான் காரணம். ஆகினால் நம்முடைய ஜெபத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். குழப்பக்கூடாது. தேவையற்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி பிளானிங்க நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பிளான் பண்ணி அவர் கையில கொடுக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களுக்கு கால தாமதம் ஏன் வருகிறது என்பதை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கால தாமதங்கள் எந்த சூழ்நிலையிலும் வராதபடிக்கு நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாகவும் எங்கள் ஜெபத்திலே நாங்கள் சரியாய் ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சில காரியங்கள் உமது திட்டத்தின்படி சில காரியங்கள் முன்னும் பின்னும் நடந்தாலும் அதுவரைக்கும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் ஜாக்கிரதையோடு பாதுகாத்து உங்க கையிலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை சுதகரிக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஆண்டவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். அப்படியே நீங்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.